செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய காலை வணக்கம். முத்தமிழ் சங்கத்தின் சங்கம் வானொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய திருக்குறள் அன்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து வருகின்றது. சென்ற வாரம் அறம் என்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு குறள்களை சொன்னேன். அறம் வாழ்க்கைக்கு எத்தனை இன்றியமையாததுன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா அறத்தை விட அன்பு மிக மிக இன்றியமையாதது. அறம் கூட அடுத்த படியில் வரும். அன்பு இருந்ததுன்னா வாழ்க்கையில அன்பால ஜெயிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அதில் வந்து முதல் குறள், என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். கலைஞர் அவர்களின் விளக்க உரை, அறம் எதுவென அறிந்தும் அதனை கடைபிடிக்காதவரை அவரது மனசாட்சியே வாட்டி வதைக்கும். அது வெயிலின் வெம்மை புழுவை வாட்டுவது போல இருக்கும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தளிர் தற்று. அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலை நிலத்தில் பட்ட மரம் தளிர்த்தார் போன்றது. கலைஞர் அவர்களின் விளக்க உரை, மனதில் அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலைவனத்தில் பட்ட மரம் தளிர்த்தது போன்று. தெரிந்த பாடலின் தெரியாத தகவல், படம் ஜானி. இந்த படத்தை இயக்கியவர் மகேந்திரன் அவர்கள். மகேந்திரன் பட்டை தீட்டப்பட்ட இடம் கே பாலச்சந்தர் அவர்களின் பட்டறை. அவருடைய பாலச்சந்தருடைய அத்தனை நுணுக்கங்களையும் கற்று இவருக்குன்னு ஒரு தனி முத்திரையை தன்னுடைய படங்கள்ல தொடர்ந்து பதித்து வந்தவர். இந்த பாடல்ல கூட குறிப்பா பிக்சரைசேஷன் கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான சூரியன் மறையும் நேரத்துல ஒரு பெரிய பரந்த வெளியில பியானோவை வச்சுக்கிட்டு ஸ்ரீதேவி பாடுற பாடல், அவங்க முகத்துல வந்து அந்த மாலை சூரிய கதிர்கள் விழற அந்த பிக்சரைசேஷன் ஒன் ஆஃப் த டாப் நாட்ச்னு சொல்லணும். அவ்வளவு பிரமாதமான பிக்சரைசேஷன் இவருடைய படத்தில் அத்தனை படங்கள்லையும் தவறாம இடம்பெறும். இந்த பாடலுக்கு வரிகள் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். பாடலுக்கு படத்திற்கு இசையமைத்தவர் மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த பாடலை பாடியவர் ஜென்சி அம்மா. அப்படியே பால் போல தேன் போல உருகிற குரல், மிக குறைந்த பாடல்களே பாடினா கூட அத்தனை பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த பாடலுக்கு வாயசைத்த ஸ்ரீதேவிய நம்ம எந்த காலத்திலையுமே மறக்க முடியாது. முக்கியமா இந்த பாடல்ல அப்படியே தெய்வீக மனம் கமழ்ற மாதிரி, அப்படி வேற எந்த ஒரு விதமான ஆட்டம் பாட்டம் எதுவுமே கிடையாது. முக அசைவுகளாலே இந்த பாடலை ஒரு கோபுரத்துல தூக்கி உட்கார வச்சிருப்பாங்க. இதுல கூட இருக்கிறது யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி. அவர் கூட சூப்பர் ஸ்டாரா இருந்தா கூட கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிப்பாரே ஒழிய எந்த சேஷ்டையுமே இல்லாம மிக மிக அற்புதமாக படமாக்கப்பட்ட பாடல் தான் என் வானிலே உன் வெண்ணிலா. அற்புதமான பாடல், எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல். முக்கியமா இரவு நேரங்கள்ல இந்த பாட்டை கேட்டோம்னா நமக்கு வேற தாலாட்டே வேண்டியது கிடையாது. அவ்வளவு அற்புதமான பாடல், கேட்டு ரசிக்கலாமா? ஜானி படத்திலிருந்து என் வானிலே.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முத்தமிழ் சங்கத்தின் வானொலி நிகழ்ச்சியில் சிறிய கதை நேரம். கதையின் ஆசிரியர் பற்றிய ஒரு சிறு குறிப்பு, அவர் சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், நல்ல மொழிபெயர்ப்பாளர் மற்றும் பெண்ணிய சிந்தனை குறித்து தொடர்ந்து உரையாற்றுபவர். கூடுதலாக மாணவ ஆலோசகராகவும் இருந்து வருகிறார். இளம் வயதிலேயே ஆனந்த விகடன் போட்டியில் சிறந்த சிறுகதை ஆசிரியை விருதினை பெற்றவர். ஆம், அவர்தான் சாந்தமான பேச்சாளர், வார்த்தைகளை அமுதமாகவும் அளந்தும் தரும் திருமதி ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன். கதை இவ்வாறு ஆரம்பமாகிறது. அவன் ஒரு சிறுவன், சிறந்த ஓட்டப்பந்தய வீரன். எல்லா பந்தயங்களிலும் அவனே ஜெயித்து வந்தான். அவனை ஊரே கொண்டாடியது. பக்கத்து ஊர்களிலும் அவனை ஜெயிப்பதற்கு யாரும் இல்லை. பெயரும் புகழும் அடைந்தான். எல்லோரும் கொண்டாடினார்கள். ஆனால் போட்டியினை முன்வரிசையில் உட்கார்ந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அவன் ஆசிரியர் ஒருபோதும் அவனை பாராட்டியவராக இல்லை. அவனுக்கு இதன் பொருள் விளங்கவே இல்லை. ஆசிரியரிடம் சென்று கேட்கிறான், எல்லோரும் என்னை எவ்வளவு புகழ்றாங்க, ஆனா நீங்க மட்டும் எப்பவுமே என்னை பாராட்டியதும் கிடையாது, எனக்காக நீங்க கைதட்டியதும் கிடையாது. நான் ஏதாவது மாற்றணுமா? நீங்க பாராட்டணும் கைதட்டணும்னா நான் என்ன பண்ணனா நீங்க அப்படி செய்வீங்க அப்படின்னு கேக்குறான் ஆசிரியர்கிட்ட. ஆசிரியர் அதற்காகவே காத்துக்கிட்டு இருந்தவர் போல சொல்றாரு, நான் உனக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறேன், ஒரு போட்டி விதிமுறை வைக்கிறேன், அதுல நீ வெற்றி பெற்றுட்ட அப்படின்னா நான் உன்னைய பாராட்டுறேன், உனக்காக நான் விருதினை தரேன், எல்லாமே செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த போட்டிக்கு அவன் தயாராகிறான். போட்டியின் நிபந்தனை என்னன்னா, அந்த ஊரிலேயே மிகவும் வயதான ஒரு பெண்மணி, கண் பார்வை இழந்தவரும் வயதான ஒரு முதியவரும் இவனோட போட்டியாளர்களா இருக்காங்க. இவன் ரெண்டு பேரையும் இவன் கூட கூட்டிட்டு போய் இவன் அந்த போட்டியில ஜெயிக்கிறதுதான் அந்த போட்டியின் விதிமுறையா இருந்தது. போட்டியும் ஆரம்பமாகியது. அந்த சிறுவன் வழக்கம் போல் போட்டிக்கு சென்று அவன் வெற்றி பெற்றதாக நினைக்கிறான். ஆனால் இந்த முறை எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை, யாரும் இவனுக்காக கைத்தட்டவில்லை. அவனுக்கு ஒரே அவமானமாகி போய்விட்டது. அவன் அந்த ஆசிரியரிடம் திரும்ப கேட்கிறான், நான் சரியாகத்தானே செய்தேன், என்ன தவறு செய்து விட்டதாக நினைக்கிறீர்கள், யாருமே என்னை ஆதரிக்கவும் இல்லை, எனக்காக கைதட்டவும் இல்லை என்று கேட்கிறான். அப்போது ஆசிரியர் சொல்கிறார், இருவரின் கையை பிடித்து கொண்டு அவர்களின் வயதிற்கு ஏற்ற மாதிரி அவர்கள் நடப்பது போல் நீயும் அவர்களுக்காகவே அவர்களுடன் சேர்ந்து அந்த போட்டியினை கடந்து செல்ல வேண்டும் என்கிறார் அந்த ஆசிரியர். அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை என்றாலும் கூட விதிமுறையை அவன் மாற்ற விரும்பவில்லை. அதனால் அவன் ஒப்புக்கொள்கிறான். மேலும் போட்டி நேரம் வந்தது. அந்த இருவரின் கையையும் பிடித்து கொண்டு அவன் ஓடத் தொடங்குகிறான். ஆனால் அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. கால் பின்னால் இழுக்கப்படுகிறது. அந்த இருவரும் நின்ற இடத்திலேயே இருக்கிறார்கள், வயதானவர்கள். திரும்ப வலுக்கட்டாயமாக அவர்களுடன் அவன் பயணிக்கிறான். அந்த பயணம் 50 நிமிடங்களாக தொடர்கிறது. எப்போதும் 5 வினாடிகளே எடுக்கும் அவனுடைய பந்தயம், ஓட்ட பந்தயம், இந்த முறை 50 நிமிடங்களுக்கு மேல் நகர்கிறது. கடைசியில் அவன் எல்லையை தொடுகிறான் அந்த இரு முதியவர்களுடன். ஊரே ஆரவாரிக்கிறது, ஆர்ப்பாட்டம் செய்கிறது, கொண்டாடுகிறது. ஆசிரியரும் அவனை கொண்டாடுகிறார். கடைசியில் அவனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. ஆசிரியரிடம் கேள்வி கேட்கிறான், நான் முதலில் பெற்ற வெற்றிக்கும் இப்போது பெற்ற வெற்றிக்கும் என்ன காரணம், என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று கேட்கிறான். அதற்கு ஆசிரியர் அவனுக்கு எடுத்துரைக்கிறார், முதலில் பெற்ற வெற்றி மட்டுமே அதை உன்னை ஒருபோதும் உயர்த்தி விடாது. இப்போது பெற்ற வெற்றியானது உன்னுடைய மனிதாபிமானத்தையும் காட்டுகிறது, உன்னுடைய திறமையையும் காட்டுகிறது. அந்தவரோடு சேர்ந்த வெற்றி தான் உன்னை எப்போதும் உயர்த்தும், உன்னை எப்போதும் நல்ல மனிதனாக ஆக்கும் என்கிறார். எப்போதும் நல்ல மனிதாபிமானத்தோடு கூடிய அந்த வெற்றியே உனக்கு நிலைத்திருக்கும், நீ எப்போதும் உயர்ந்த மனிதனாக போற்றப்படுவாய் என்கிறார் ஆசிரியர். இதுதான் கதையின் சாராம்சம், கருத்து. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.
அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது முத்தமிழ் சங்க அறிவிப்புகள்.
முத்தமிழ் சங்கத்தின் சங்க அறிவிப்புகள். பொங்கல் விழா 2026 31 ஜனவரி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பித்து நடக்க இருக்கிறது. நடக்க இருக்கும் இடம் மவுண்ட் ஆல்பர்ட் வார் மெமோரியல் ஹால், மவுண்ட் ஆல்பர்ட். சங்க நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றனர். இந்த நிகழ்வானது ஒரு இலவச அனுமதி நிகழ்வு. அனைவரும் வருக, ஆனந்தம் பெறுக. ஜனவரி 19 சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் பிறந்த தினம். ஒரு கணீர் குரல், காண்டாமணி போன்ற கணீர் குரலுக்கு சொந்தக்காரர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள். இன்னைக்கும் அதிகாலையில கோவில்கள்ல, வீடுகள்ல, தேநீர் கடைகள்ல, வாகனங்கள்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்குது சீர்காழி அவர்களின் குரல். ஆன்மீக பாடல் மட்டுமல்ல, சினிமா பாடல், தனி இசை பாடல்கள் என ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய கோவிந்தராஜனுக்கு இன்று 93வது பிறந்த தினம். இவரது பிறந்த தினத்தில் இவரது மகன் தந்தையை நினைவு கூறும் போது, சின்னஞ்சிறு பெண் போல சித்தாடை உடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகின்ற பாட்ட கேட்கும்போது டி பி ராமச்சந்திரன் கலைமாமணி டி ஆர் பாப்பா இசையில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் எழுதியிருந்தார் இந்த பாட்டை. பலரும் இந்த பாட்டை கேட்டு சிவகங்கையில் இருக்கும் துர்க்கையை பாடியிருக்கதாத்தான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த பாடல் சிதம்பரம் கோவில் குளக்கரையில் இருக்கும் துர்க்கையை பாடியது. இந்து கடவுள்கள் மீது மட்டுமல்ல அனைத்து மத பாடல்களையும் பாடி அப்பா சர்வ சமய சங்கீத வித்வானாக திகழ்ந்திருக்கிறார்னு சொல்றாரு அவருடைய மகன் சிவ சிதம்பரம். ஆன்மீகவாதியாக அறியப்பட்ட தனது தந்தை பெரியார் மேடைகளில் பாடியிருக்கிறார்ன்றத நம்ப முடியாது அப்படின்னு சொல்றார் சிவ சிதம்பரம். ஆம், பல திராவிட கழக மேடைகளில் பாடியிருக்கிறார். நானும் என் குழுவும் ஆன்மீக அடையாளத்துடன் இருப்போம் என அப்பா சொல்ல அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பெரியார். அந்த மேடைகளில் திருக்குறள் உள்ளிட்ட பாடல்களை பாடியிருக்கிறார். சின்ன வயதில் பெரியார் முன்னிலையில் பள்ளி மாணவனாக திருவருட்பா பாடியிருக்கிறார். மகாத்மா காந்தி முன்னிலையில் சிறுவனாக ரயில் நிலையத்தில் ரகுபதி ராகவ பாடலை பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்பா நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தா கூட அவருக்கு பேர் வாங்கி கொடுத்தது அகஸ்தியர் படம் தான். அதில் அகஸ்தியராக முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்தார். 1972 வெளியான அந்த படத்தை ஏ பி நாகராஜன் இயக்கினார். உருவ ஒற்றுமை காரணமாக இன்றைக்கும் அகஸ்தியர் என்றால் சீர்காழிதான் நினைவுக்கு வருகிறார் என்றாங்க. கந்தன் கருணை படத்தில் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா என்ற நக்கீரராக நடித்து பாடினார். அந்த பாடல் உலக புகழ்பெற்ற பாடலாகிவிட்டது. இன்றைக்கும் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் பாடல் பல்வேறு வீடுகளில் கோவில்களில் ஒலிக்கிறது. அந்த பாடலில் அப்பாவும் டி எம் சவுந்தரராஜனும் இணைந்து பாடி அவர்களே அந்த பாடலில் தோன்றினார்கள் என்று கூறுகிறார் சிவ சிதம்பரம். இருவருமே தீவிர முருக பக்தர்கள். ஏகப்பட்ட பாடல்களை பாடியவர்கள். அதனால் பாடலுடன் ஒன்றி போய்விட்டார்கள். தேவர் பிலிம்ஸ் தயாரித்த அந்த படத்திற்காக அப்பா சம்பளம் வாங்கவில்லை என்று தனது தந்தையாரின் பிறந்த தினத்தில் தந்தையாரை பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் சிவ சிதம்பரம் அவர்கள்.
அரசாங்கம் ஒன்று, கோயிலொடிகள் தீர்த்து வைக்கும் வல்லமுகம் ஒன்று, ஒரு முகம் காட்டலம் ஆறுமுகம் இங்கு, ஆறுமுகம் இங்கு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர் எல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம்.
சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர்கள் பட்டியலில் அடுத்தபடியாக இன்று நான் சொல்லப் போவார் திரு வண்ணதாசன் அவர்கள். வண்ணதாசனுடைய கவிதைகளுடைய பரிச்சயம் எனக்கு ஒரு கடந்த 10 ஆண்டுகளாக தான் நடந்தது. ஆரம்பத்தில் நிறைய புத்தகங்கள் நான் படிச்சிருந்தா கூட இடையில குடும்பம் குழந்தைகள்ன்ற கமிட்மெண்ட்ஸுக்குள்ளார ஒரு 10 to 12 வருடங்கள் நான் புத்தகம் பக்கமே திரும்பி பார்க்கல. அந்த சமயத்தில் புயலென புறப்பட்டு புத்தக உலகத்திற்குள் நுழைந்து சிறுகதைகள் கவிதைகள் புதினங்கள்னு எழுதி குவிச்சவர் தான் வண்ணதாசன். அவருடைய புத்தக அறிமுகம் எனக்கு ஒரு 2000 to 2002 சொல்லலாம், அந்த சமயத்துலதான் எனக்கு அவருடைய புத்தகங்கள் அறிமுகமானதுன்னு நான் சொல்லுவேன். அந்த வகையில் அவருடைய புத்தகங்கள்ல நான் கண்டுபிடிச்ச என்னுடைய எண்ணம் என்னன்னா, லேண்ட்ஸ்கேப்பிங், ஒரு கதைன்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு சிறுகதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கதை நடக்கிற களத்தை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வருவாரு. நம்ம கையை பிடிச்சு அந்த வீட்டுக்குள்ளற நிலைக்குள்ள நிலை வழியாக வீட்டுக்குள்ளற நம்மளை கூட்டிட்டு போய் அந்த முத்தத்திலிருந்து சமையல்கட்டிலிருந்து சாப்பிட்ற இடத்துல இருந்து தோட்டத்தில் இப்படி அத்தனை இடங்களையும் நமக்கு அந்த கதையின் வழியாக நம்ம கை பிடிச்சு கூட்டிட்டு போய் அந்த இடத்த அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அந்த கதையின் ஊடாக நம்மளை பயணிக்க வைக்கிறதுல மிக மிக திறமையானவர். பாலகுமாரன் கூட அந்த மாதிரி தான். எனக்கு தெரியாத ஒரு தொழிற்சாலையா இருக்கட்டும், ஒரு விமான இடமா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாட காமிக்கிறதுக்கு பாலகுமாரனுக்கு ஒரு தனி திறமை இருந்துச்சுன்னா, இவர் மிக மிக சாதாரண மக்களின் வாழ்வியலை மிக அழகாக நம்ம கிட்ட கடத்துறதுல ரொம்ப அற்புதமான எழுத்தாளர். இவருடைய ஒரு சிறு இசைன்ற சிறுகதை தொகுப்புக்கு 2016 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்குது. வண்ணதாசன் என்ற பெயரில் சிறுகதைகளும் நூல்களும் மட்டுமன்றி கல்யாண்ஜி என்ற பெயரில் கவிதைகள் எக்கச்சக்கமா எழுதியிருக்காரு. கதைகள்ல வாழ்வு பற்றி ஒரு மயக்க நிலை ஊடாடி நிற்கும். விழிப்புடன் வாழ்வை கவனித்து அதன் முழு வீச்சை கிரகித்துக் கொள்ளும் உன்னிப்பை தூண்டுவதற்கு பதிலாக மயக்கத்தின் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துகின்றன. சித்திரங்களில் ஊடாடி கதையின் மையத்திற்கு பிந்தி போய் சேர்கிறார் இவர். பகை புலங்களின் படைப்பில் மையம் அமுங்கி போகிறது, செய்திகள் வெளிரி போகின்றன என சுந்தர ராமசாமி வண்ணதாசனின் தோட்டத்துக்கு வெளியிலும் சில பூக்கள் என்ற 2 தொகுப்பின் முன்னுரையில் குறிப்பிடுகின்றார். வண்ணதாசன் மனிதர்களின் இயல்புகளையும் அதன் மெல்லிய பிறழ்வுகளையும் மீண்டு வரும் இயல்பு நிலையையும் எந்தவித புகாருமின்றி இயல்பான கரிசனத்தோடு கதையாக்குகிறார். வண்ணதாசன் தாம் அறிந்த மனிதர்களின் தான் கண்ட வாழ்க்கையின் கூற்றுக்களை பதிவாக்கி அம்மனிதர்களின் நினைவுகளை கௌரவம் செய்கிறார். வண்ணதாசனின் கதைகள் வாசிக்க வாசிக்க புலன்களும் மனமும் கூர்மையடைகின்றன. புறத்தையும் அகத்தையும் விழிப்புடன் அவதானிக்க சொல்கின்றன. எங்கோ ஒரு வனாந்திரத்தில் ஓடும் குளிர்ந்த சுனை நீரில் கால் நனைத்தபடி தனது அந்தரங்கங்களை நம்பிக்கையுடனும் பரிவுடனும் பகிரும் தோழனின் குரல் அவருடைய புனைவுகளில் ஒலிப்பதாக தோன்றும். வண்ணதாசனை தொடர்ந்து வாசிக்கும் போது அவருடைய மொழி நம்மையும் தொற்றி ஏறிக்கொள்கிறது. வண்ணதாசனுடைய கோட்டைன்றது ஒரு தனி ருசி. ருசியே அவருடைய தரிசனம். அதை அவர் வாழ்க்கையில் உள்ள எல்லா இருட்டுக்கும் அழிவுக்கும் மாற்றாக சொல்கிறார். அவர் அன்பையே சொல்கிறார் என்பது அவரது சில கதைகளை வாசிப்பவர்களின் எண்ணம். உண்மையில் அவர் எழுதிய பல கதைகள் கொடூரமான வாழ்க்கை சித்திரங்களை சொல்கின்றன. ஆனால் அவற்றை அவர் விரித்து சொல்வதில்லை. நீங்கள் சொல்வதைப் போல அதையெல்லாம் ஒற்றை வரியில் கடந்து செல்கிறார். குழந்தை செத்துப்போன அன்னையின் துக்கம் ரெண்டே வரிதான். ஆனால் ஒரு பூ விழுந்து கிடப்பதற்கு ஒரு பக்கம், இது ஒரு தரிசனம். இதை வாசிக்க இங்கே நல்ல வாசகர்கள் வரவேண்டும் என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர். விஷ்ணுபுரம் விருது வண்ணதாசனுக்கு 2016 வழங்கப்பட்டதை ஒட்டி வண்ணதாசனின் ஆவணப்படம் எழுத்தாளர் செல்வேந்திரன் இயக்கத்தில் சன்கீர்த்தி ஒளிப்பதிவில் அருண் இசையமைப்பில் வெளிவந்தது. வண்ணதாசனின் புத்தகங்கள் நமது மவுண்ட்ராஸ்கில் லைப்ரரியில் படிப்பதற்கு கிடைக்கின்றன. அதிலும் முக்கியமாக நான் சொன்ன ஒரு சிறு இசை படிக்க கிடைக்குது. படிக்காதவங்க எடுத்து படிச்சு பாருங்க. அவருடைய எழுத்து நடை சொல் வன்மை எல்லாருக்குமே புரிபடும். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடன் பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. சங்கம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நெஞ்சார நன்றி கூறி இன்று என்னுடன் கதை நேரத்தில் தன்னுடைய பதிவை பகிர்ந்து கொண்ட சகோதரி மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கு மனதார நன்றி கூறுகின்றோம். மற்றும் ஒரு முறை அடுத்த சனிக்கிழமை நடக்கவிருக்கும் முத்தமிழ் சங்கத்தின் பொங்கல் விழாவிற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் அன்னபூரணி கல்யாண சுந்தரம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல், அட சருதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல். எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல். பிள்ளைய பெறுகிற அம்மாவுக்கு 10 மாசமும் எதிர் நீச்சல், பிறக்கிற குழந்தை நடக்கிற வரையில் தரையில் போடுவது எதிர் நீச்சல். பள்ளிக்கு பள்ளி இடத்துக்கு அலையும் அப்பனுக்கு அதுதான் எதிர் நீச்சல். பிள்ளைக்கு எப்படி இடம் கிடைச்சாலும் பருக்க வந்தா எதிர் நீச்சல். எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். கடற்கரையோரம் நடக்கிற காதல் கல்யாணம் முடிப்பது எதிர் நீச்சல். கணக்குக்கு மேலே பிள்ளைய பெற்று காலம் கழிப்பது எதிர் நீச்சல். கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்லுவது எதிர் நீச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டுகள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர் நீச்சல். எதிர் நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். ஒரு பிடி சோத்துக்கு ஒரு ஜான் பயிறு போராடுவது எதிர் நீச்சல். ஒரு பிடி மண்ணுக்கு உரிமை கொண்டு போர்க்களம் போவது எதிர் நீச்சல். 8 அடி மண்ணில் சிக்கி விடாமல் அப்ப நினைப்பது எதிர் நீச்சல். கூட்டி கழித்து போட்டு பார்க்கையில் கடைசி வரையில் எதிர் நீச்சல். எதிர் நீச்சல் எதிர் வேண்டுமா போட்டு பாடடா எதிர் நீச்சல் அட சருதான் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது எதிர் வேண்டுமா போட்டு பாடடா எதிர் நீச்சல்
வாடை தாவணியே பார்க்க உருவமாயிது பூவாடை வீசி வர தூத்த பருவமா பாவாடை தாவணியே பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நாணமதை மூடியதேனோ பாவாடை தாவணியே பார்த்த உருவமா
மறைந்து விட்டாலும்